நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சமுதாய வானொலி இணையர்களுக்கு வணக்கம். நான் ஷேனாஸ். இன்னைக்கு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லா மதத்துலேயும் விரதம் வைக்கிறோம்ல, அந்த விரதம் வைக்கிறதுக்கு ஒரு என்னென்ன பலன்கள் அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் நம்ம விரதம் வைக்கிறோம், ஏதாச்சும் அதுக்கு பின்னாடி ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக சயின்டிஃபிக் ரீசன் ரொம்பவே நிறையா இருக்குது. நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட வந்த விஷயத்தை வந்து இன்னைக்கும் நம்ம கடைபிடிக்கிறோம்னா, அதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து அதுக்கு பின்னாடி நல்லது இருக்கிறனால தான் நம்ம இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வரோம். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாப்பிடாம இருக்கோம் இல்லையா, அப்படி சாப்பிடாம இருக்கும்போது நம்ம உடம்புல எனர்ஜியே இருக்காது. அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல ஆல்ரெடி நம்ம ஒரு நாள் நல்லாவே சாப்பிட்ருவோம், இன்னைக்கு நான் ரொம்ப அதிகமாகவே சாப்பிட்டேன் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட அமௌண்ட் சாப்பாடு தான் வந்து கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக மாற்றும். குளுக்கோஸை மாத்துறப்போ தான் நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். மற்ற உணவுலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில உணவு வந்து நம்ம ஸ்கின் கீழே அடிப்போஸ் டிஷ்யூவாகவும், சில ஃபுட் வந்து நம்ம லிவரில் வந்து கிளைக்கோஜனாகவும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்டிங் வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து எனர்ஜி லெவல் இருக்காது. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டு வச்சிருந்த உணவெல்லாம் வந்து ஃபேட்டாகவும் கிளைக்கோஜனாகவும் ஆல்ரெடி நம்ம பாடியிலே இருக்குது, அது டெம்பரரியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ சாப்பிடலை, எனர்ஜி இல்லை அப்படிங்கும் போது அந்த ரெண்டும் வரும், ஃபேட்டும் கிளைக்கோஜனும் வந்து நம்மளுக்கு வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி எனர்ஜி கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஃபேட் வந்து வெளியே வரும்போது நம்ம பாடியில் இருக்கிற வெயிட் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கிளைக்கோஜன் வந்து லிவர்லேருந்து வெளியே வரப்போ நம்ம லிவரில் இருக்கிற அந்த சம்டைம்ஸ் நிறையா இப்போலாம் லிவர்லேயும் நிறையா டிசீஸ்லாம் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த டிசைஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. நம்ம லிவரும் நம்ம உடம்புல இருக்கிற வெயிட்டும் பேலன்ஸ் பண்ண ஒரு ஃபாஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுவும் இல்லாமல் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதியானம் சாப்பிட்ட அப்புறம் என்ன என்ன தோணும், நம்மளுக்கு நல்லா படுத்து தூங்கணும், நம்ம உடம்புல வந்து பிளட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் லெவல் இருக்காது பிளட் இல்லைன்னா, பிளட்டில் தான் ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தூக்கம் வரும். அதனால் நீங்கள் காலையில் வந்து அதிகமாக சாப்பிட்ணும். காலையில் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து காலையில் வேலை பார்க்குறதுக்கு அது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனர்ஜியெல்லாம் காலையில் டைம் எல்லாமே லாஸ் ஆயிரும். ஸோ மதியான டைம் வந்து நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். இப்போ பசிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன தேவை, உணவு வேணும். இப்போ நம்ம நிறையாவே எடுத்துக்குவோம், மார்னிங்கை விட ஆஃப்டர்நூன் நிறைய மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு, வாழைப்பழம் சாப்பிட்டு, பாயாசம், ஐஸ்கிரீம், சம்மர் டைம்னா போதும் நம்மளை ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டு. ஆக்சுவலாக காலையில் விட மதியானம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ மதியானம் சாப்பிட்லன்னா என்னாகும், நம்மளுக்கு வந்து ரொம்பவே பசிக்கும். அப்போ பசிக்கிறப்போ அந்த பசி வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணும், நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஃபேட்டையும் நம்ம லிவரில் இருக்கிற அந்த கிளைக்கோஜனையும் வர சொல்லும், வந்து அதோட எனர்ஜி பேலன்ஸ் பண்ண சொல்லும். அப்படி பேலன்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் பசிக்கும், பசிக்கிற மாதிரி இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம், தூக்கமே வராது மதியான டைம். சோம்பேறித்தனத்தை வந்து ஃபுல்லாக கட்டுப்படுத்துறது ஒரு மெயின் விஷயமாகவும் இந்த ஃபாஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் முடிச்சிருவோம் இல்லையா. இப்போ ஃபாஸ்டிங் முடிக்கிறப்போ நைட்டோ ஈவினிங்கோ நம்ம சாப்பிட்றப்போ இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்ததுக்கு அதுவும் ரொம்பவும் சாப்பிடணும்னு தோணாது இல்லையா. காலையிலேருந்து நம்ம சாப்பிடவே இல்லை, அப்போ அதுவே நம்ம பாடி வந்து பழகிரும், காலேருந்து சாப்பிடலை, இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நைட் டைம் இல்லையா. அதிகமாகவும் சாப்பிட முடியாது, நம்ம பாடி ஏற்றுக்காது. ஃபாஸ்டிங் வச்சுட்டு நம்ம இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் நவல் தான் நம்ம சாப்பிடுவோம். இங்கே வந்து அதிகமாகவே நான் சாப்பிட்ணுன்ட்டு நினச்சா கூட ஐயோ போதும்ப்பா சாப்பிட முடியல, ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாவே போதும், அப்படியே பாடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், போதும் இதுக்கு மேலே நல்லா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நைட் டைம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை பண்ணிவிட்டு நைட் டைம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம், காலையிலையும் நம்ம வந்து வேக வேகமாக கிளம்புறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அந்த பிஸியில் இருப்போம். மதியானம் வந்து லெஷர் டைமில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே சாப்பிடுவோம். நைட் டைமில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே, இது வந்து நார்மல் டேயில் நம்ம பண்ணிட்டு வர்றது இல்லையா. நைட் டைமில் நம்ம தூங்க போகிறதுக்கு நல்லா சாப்பிட்டா தான் நமக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ இந்த நைட் டைமில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கிற டைமோ இல்லாத டைமோ நைட் டைமில் வந்து கம்மியாக தான் நம்ம சாப்பிடணும். காலையில் டைம் வந்து நம்ம வந்து அரசர் மாதிரி சாப்பிடணுமா, அதாவது நிறையா ஃப்ரூட்ஸு, நிறைய ஜூஸ், நிறைய சாப்பாடு, சாப்பாடுங்கிறச்ச நல்ல ஒரு ஹெல்த்தான நியூட்ரிட்டிவான ஃபுட்டாக சாப்பிடணும். மதியான டைம் வந்து ராணி மாதிரி சாப்பிடணும், அதாவது குயின் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. லைட்டாக, அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் சாப்பிடணும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். ரசம் இருந்தால் கொஞ்சம், தயிர் கொஞ்சம், சாம்பார் கொஞ்சம். நம்ம ஃபுட்டே பார்த்திங்கன்னா வந்து நம்ம கலாச்சாரமே ரொம்ப தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு எல்லா நாடுகளிலும் ஏற்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். என்ன அப்படின்னா ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட் இல்லையா, அது வந்து சாம்பார் ஊற்றி நம்ம சாப்பிட்றோம். அப்போது ரைஸ் கார்போஹைட்ரேட், சாம்பார் வந்து ப்ரோட்டீன், பொரியல் வந்து வைட்டமின். ஸோ பேலன்ஸ் டயட் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம்ல ரொம்பவே நம்ம கடைபிடிக்கிறோம். இப்போ தோசைன்னு பார்த்தீங்கன்னா தோசையிலையும் அப்படி தான், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், பல்சஸ் இல்லையா, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. பருப்பு, தானியம், லெக்யூம், லெக்யூமில் தான் நிறைய ப்ரோட்டீனே, சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனே வந்து லெக்யூம் தான். நம்ம வந்து பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாமே கன்சியூம் பண்ணுற, அவரைக்காய் இதெல்லாமே எடுக்கிறது லெக்யூம்ஸ் தான். அதே மாதிரி நம்ம தமிழ் ஃபுட்டு வந்து பேலன்ஸ் டயட், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டே வந்து அளவாக சாப்பிடணும். காலையில் நல்லா சாப்பிட்டு மதியானம் கொஞ்சமாக சாப்பிட்டு நைட் அதை விட, அதாவது நைட் டைம் வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பெக்கர் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. லைட்டாக சாப்பிட்டுக்கணும், ஏன்னா நைட் டைம் வந்து நம்ம டக்குன்னு தூங்கிடுவோம் சாப்பிட்டு முடிச்சோடனே. அப்போ தூங்குறப்போ வந்து டைஜஸ்டிவ் பவர் நம்மளுக்கு இருக்காது, எல்லா ஆர்கன்ஸும் ரெஸ்ட் இருக்கிற டைம் அதுதான். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குண்டாகும், ஒபிசிட்டி வரும். ஸோ இதோட மெயின் ரீசன் வந்து இதுதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபாஸ்டிங்னே பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்துட்டு நைட்டும் நம்மளால் சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். ஸோ இது வந்து ஃபாஸ்டிங் டைமில் வந்து ஒரு மெயினான பெனிஃபிட் என்னென்னா, காலையில் நம்ம நல்லா சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்றதில்ல, நைட் டைமும் அவ்வளோக்கா சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி தண்ணி வந்து சில பேர் குடிக்க மாட்டாங்க. தண்ணி வந்து ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தால் நம்ம பாடியில் சில ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் அங்கங்கே, அது வந்து ஒர்க் ஆகாமே அப்படியே இருக்கும், மெயின்டைன் ஆகியே இருக்கும். ஸோ நம்ம தண்ணி லெவல் இல்லை நம்ம உடம்புல அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த ஃப்ளூயிடோட கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகி அது வந்து யூஸ்அப் ஆகும் நம்ம பாடிக்கு, வந்து அது வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஃப்ளூயிடில் முடிஞ்சோன்னு என்னாகும், புதுசாக ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகும். அப்போது உங்கள் உடம்புல எல்லா ஆர்கன்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக, அதாவது புதுசாக புத்துணர்வு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். நீங்களே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணலாம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ. இதெல்லாம் வந்து ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து ஃபாஸ்டிங்னு வச்சுட்டு ஸ்நாக்ஸ் நிறையாவே சாப்பிடுவாங்க. நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்ப்பா, எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை சிப்ஸோ, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை விட அதோட லெவல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடுவோம். முன்னோர்கள் பார்த்திங்கனாவே ஃபாஸ்டிங் வைக்கிறப்போ அவங்களுக்கு வந்து பிஸ்கெட்டோ இல்லை சிப்ஸோலாம் அவங்களுக்கு கிடைக்கல. ஃபாஸ்டிங்னா நாங்கள் சாப்பிடாமல் இருக்கணும் அவ்வளோதான் அப்படின் தான் சொல்லி வந்து அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வர வர காலகட்டங்களில் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து மீனிங் மாற்றி புரிஞ்சிட்டாங்க. எப்படின்னா நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஃபாஸ்டிங் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. சாப்பாடு இந்த சென்ஸ் நம்ம சாப்பிட்றது சோறு குழம்பு இதெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஃபாஸ்டிங் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அது தப்பு. நீங்கள் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஸ்நாக்ஸையும் சாப்பிடக்கூடாது. ஸ்நாக்ஸும் அது ஒரு ஃபுட்டு தான் இல்லையா. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் ஃபாஸ்டிங்கே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஃபாஸ்டிங் வைக்கிறோம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கணும், அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ இது கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஹெல்த்தும் உங்கள் ஃப்ரெஷ்னஸும் அப்படியே இருக்கும். இல்லை நான் ஃபாஸ்டிங் வச்சுருக்கேன் சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நான் ஃபாஸ்டிங் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்கும் வரலை, நான் சோம்பேறித்தனமாக தான் இன்னும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தான். இன்னும் கொஞ்சம் குண்டாகிறதுக்கு தான் வலி கொடுக்குமே தவிர நம்ம பாடி பேலன்ஸோ இல்லை ஃபேட் லாஸோ இல்லை நம்ம ஆர்கன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதோ வந்து கொடுக்கவே கொடுக்காது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இருக்கணும் ஃபாஸ்டிங் டைமில். இதுவே வந்து நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போது கட் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அப்போவே கட் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்டை கழுவி கட் பண்ணி அந்த தோலோடு சாப்பிட்லாம். சில பேர் வந்து தோலை ரிமூவ் பண்ணிடுறாங்க இல்லையா, பழம் விட அந்த தோல் தான் ரொம்பவே ப்ரோட்டீன்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து என்சைம்ஸ் நிறையா போய் அது ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி ப்ரோட்டீன் லேயர் அந்த தோலில் அதிகமாக இருக்கிறச்ச அந்த தோலை சாப்பிட்றது வந்து ஒரு ஆப்பிளே சாப்பிட்றீங்கன்னா ஆப்பிள் தோல்லாம் உரித்து சாப்பிட்றீங்கல்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது தோலோடு சாப்பிட்டாவே அதோடய ப்ரோட்டீன் கண்டெக்ட் நம்மளுக்கு வந்து ஆப்பிளோட அந்த தோலில் அதிகமாக இருக்கிறனால நிறையாவே கிடைக்கும். அதே மாதிரி காலையில் கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்றேன், சில்லுன்னு இருக்கும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஏதாச்சும் ஒரு ஜூஸோ இல்லை நம்ம ஃப்ரூட்ஸோ கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஒன்ஸ் கட் பண்ணிட்டால் அதில் வந்து இருக்கிற என்ஜைம்ஸ் எல்லாமே வந்து லாஸ் ஆகும், அப்படி லாஸ் ஆகிறப்போ தான் ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகும். நம்ம வீட்டே நினச்சிட்ருப்போம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பாருங்களேன் ப்ரௌன் கலர் ஆகும், ஏன் அப்படி ஆகுது அப்படின்ட்டு கேட்டால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது அதனால தான் ப்ரௌன் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து தவறான கருத்து, அது வந்து என்சைம்ஸ் வந்து லாஸ் ஆகிறனால அது வந்து கருப்பாயிரும். இப்போ நீங்கள் வந்து வெஜிடேபிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கா, வீட்டிலலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே தான் போடுவீங்க. ஸோ அந்த தண்ணிக்குள்ளே போடலைன்னு கத்திரிக்காய் வெளியே வச்சா என்னாகும், ப்ரௌன் கலரில் மாறிடும் இல்லையா. ஸோ எதனால் அப்படி மாறுது அப்படின்னா என்சைம் லாஸ் ஆகுது. இதுவே நீங்கள் தண்ணியில் போடுறப்போ ஏன் ப்ரௌன் கலரில் மாறலை அப்படின்னா என்சைம்ஸ் வந்து தண்ணியில் வாழும், ப்ரோட்டீன்ஸ் வந்து ஈஸியாக வந்து தண்ணியிலேருந்து போகாது இல்லையா, அதனால ப்ரௌன் கலர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது தண்ணியில் போட்டால். அதனால வந்து ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணோன்னு சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாலட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு நம்ம நைட் வந்து யாராச்சும் கெஸ்ட் வீட்டுக்கே வந்திருந்தாலும் நைட் வந்து சர்வ் பண்ணிக்கலாம், டெசர்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து நீங்கள் வந்து ஃப்ரூட் சாலட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ குழந்தைங்க சாப்பிட்ற ஃபுட்டு எவ்வளோ நியூட்ரிட்டிவாக கொடுக்கணுமோ அவ்வளோ நியூட்ரிட்டிவாக கொடுக்கணும். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி சில்லாகவே கொடுக்கலாம், அது வந்து என்னென்னா நீங்கள் கஸ்டர்ட் பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நீங்கள் ஃப்ரூட் சாலட்டாக சர்வ் பண்ணால் அதில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூக்கும் முன்னாடி கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அது மேலே கஸ்டர்ட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சர்வ் பண்ணால் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் அப்படியே இருக்கும். மோஸ்ட்லி இப்போது வந்து குழந்தைங்க வந்து அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க இல்லையா, அப்படி கடித்து சாப்பிட்றது வந்து நாகரிகம் இல்லாத செயல் அப்படின்ட்டு நம்ம வந்து இல்லை இப்படிலாம் சாப்பிடாத கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து ரொம்பவே தப்பு. இப்படி சாப்பிட்லாம், கடித்து சாப்பிட்றப்போ அந்த ஒரு பகுதியை கடிக்கிறப்போ அந்த நியூட்ரிஷன் போகும், நெக்ஸ்ட் அப்படியே கடித்து கடித்து சாப்பிட்றப்போ அந்த ஃபுல் ப்ரோட்டீனும் வந்து அப்படியே நம்மளுக்கு பாடியில் கிடைக்கும். ஆப்பிளும் சீக்கிரமாக கட் பண்ணி டக்குன்னே சாப்பிட்றணும், கொஞ்ச நேரம் வச்சா கூட அது ப்ரௌன் ஆயிரும், அப்புறம் ப்ரௌனான பகுதியை கட் பண்ணி மறுபடியும் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட்டுட்டு ஈஸியாக ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அப்போவே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறமேட்டு வந்து வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேன்லேயோ கடாயிலையோ வாட்டரை நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் போடணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து வரக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது தான். ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 13-15 வரைக்கும் இருக்கிறது தான் நார்மல் லெவல். இப்போ எல்லாத்துக்குமே வந்து 13 இருக்கிறது இல்லை, 9, 8, 7 அந்த மாதிரி தான். 7 ரொம்ப போனால் ரொம்பவே டேஞ்சரஸ். இப்போ தான் அது ரீசெண்டாக தான் எல்லாமே ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கா, எல்லா டாக்டர் எல்லா ஹாஸ்பிட்டலும் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஹீமோக்ளோபின் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. தூக்கம் வர்றதுக்கு மெயின் ரீசனும் அதே தான், அந்த மாதிரி ஒபிசிட்டி ஆகிறதுக்கு மெயின் ரீசன் அது தான். அதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னால் நீங்கள் வந்து சமைக்கிற சாப்பாடில் தான் இருக்கும். ஸோ இதுவே கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வாட்டர் நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள் போட்டிங்கன்னா அந்த நியூட்ரிஷன் இருக்கும். மூடி போட்டால் அது அப்படியே அந்த தண்ணியிலே இருக்கும், அது அப்புறம் நீங்கள் சாம்பாரோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் பண்ணிக்கலாம், அதில் வந்து ஃபுல் நியூட்ரிஷன் இருக்கும். அப்படியே இவ்வளோ நேரம் ட்ரெடிஷன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம், இப்போ ட்ரெடிஷன்லேயே என்ன சாதம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். எள்ளு சாதம், இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து பச்சரிசி வந்து 2 அளவுக்கு, எள் வந்து 1 கப், அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து 5, உளுந்தப்பருப்பு 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து சும்மா 1 சிட்டிகை, கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை வந்து சிறிதளவு, நீங்கள் உங்கள் இஷ்டம் அது வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப, அது மாதிரி எலுமிச்சம்பழம் சாறு 1/2 டீஸ்பூன், நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் சாறு போட்டாலும் போடலாம், அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக அடிஷ்னலாக. அதுக்கப்புறம் இப்போ வந்து எள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எள் வறுக்கும்போது வந்து நல்லா அந்த கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் எள் போட்டு டக்குன்னு வெடிக்கிற சத்தம் ஆரம்பிக்கும் போதே அது வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ அரிசி வந்து 2 அளவுக்கு, அது வந்து நல்லா ஒரு நம்ம புளி சாதம் எலுமிச்சா சாதம் அதுக்கெலாம் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் வெந்தால் போதும், ரொம்ப கொழக்கொழன்னு வேக வைக்காமல் ஒரு சாதாரணமாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் வந்து இந்த காஞ்ச மிளகாய் பெருங்காயம் உளுத்தப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துட்டு எல்லையும் சேர்த்துக்கணும். இது மூணையும் சேர்த்து நல்லா கரகரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் வச்சுருக்கோம்ல இது வந்து தட்டிலையோ இல்லை ஒரு பெரிய சட்டிலையோ வச்சு அதை ஆற விட்டுறணும். சாதத்தை ஆற விட்டதுக்கப்புறம் தான் அந்த பொடி போடணும். பொடியும் எலுமிச்சை சாறு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம கிளறிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு கடாயில் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு அதை நல்லா கிளறிட்டு நம்ம பரிமாறினா நம்ம எள்ளு சாதம் ரெடி. இந்த எள்ளு சாதம் வந்து நிறையா அயன் சத்து கொடுக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் அதாவது எள்ளோட ஃப்ளேவரே கிடைக்கிறனால கொஞ்ச நாள் சாப்பிட்றப்போ நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இது தாங்க எள்ளு சாதத்தோட ரெசிபி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம சாதம் பற்றி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொன்று குழம்பு பற்றி சொல்ல வேண்டாமா? அதனால இப்போ வர்றது வந்து என்னென்னா காளான் குழம்பை பற்றி பார்க்க போகிறோம். காளான் குழம்பு இதுக்கு வந்து காளான் வந்து 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் வந்து 1 கையளவு, பூண்டு வந்து 6 பல், மிளகாய் வெத்தல் வந்து 5, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி, சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 1, சோம்பு கசகசா 1 டீஸ்பூன், உப்பு எண்ணெய் தேவைக்கேற்ப, கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. செய்முறை பார்த்தீங்கன்னா காளானை எப்பயும் போல் சுத்தம் செஞ்சுட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம் பூண்டு வத்தல் இதெல்லாம் நல்லா வானாயில் போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கிட்டு தேங்காய் தனியாத்தூள் பட்டை சோம்பு கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடும். வறுத்து வச்சதையும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு வானாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து காளானையும் சேர்த்து வதக்கணும். இப்போது அந்த அரைத்து வச்ச மசாலாவையும் போதுமான உப்பையும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காளான் நல்லா வெந்ததும் இறக்கி வச்சிடணும். கேழ்வரகு களிக்கு வந்து இது வந்து சைட் டிஷ்ஷாக நல்லாவே டேஸ்ட்டாக கொடுக்கும். அதே மாதிரி இது கூட ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துனா குழம்போட வந்து சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம சாதமும் குழம்பும் பார்த்தோம் இல்லையா, இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்நாக்கும் சொல்ல வேண்டாமா? அதுதான் கஜரா உருண்டை. இந்த கஜாரா உருண்டை பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு டிஷ். இப்போ காரைக்குடி காரங்க இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஃபெமிலியரான டிஷ் அப்படின்னு இருக்கும். தேவையான பொருள் என்னென்னா மைதா 1 அளவுக்கு, பச்சரிசி மாவு 1/2 அளவுக்கு, 1 கப் நல்லா பொடிச்சு வச்ச வெல்லம், அதேமாதிரி ஏலக்காய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் சிறிதளவு. இப்போது நம்ம சொன்ன பொருளெல்லாம் வந்து நல்லா எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா திக்காக அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அந்த எண்ணெய் காஞ்சதும் இந்த மாவு நம்ம அரைச்சி வச்ச மாவை வந்து நல்லா உருண்டை உருண்டையாக உருட்டி போட்டு வெந்ததும் எடுத்து சாப்பிட்றது தான் இந்த கஜாரா உருண்டை. நல்லா டேஸ்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டமாக சுட சுட பண்ணி கொடுத்தா நல்லா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சரி நீர்களே, இந்த வாரம் வந்து இன்றைக்கி பார்த்ததில் வந்து நம்ம ஃபாஸ்டிங் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி எப்படி காய்கறி கட் பண்ணணும், எந்தெந்த மாதிரி ஃப்ரூட்ஸை எப்படி எப்படி சாப்பிட்ணும், அதே மாதிரி அழகான 3 ரெசிபி பார்த்தோம் இல்லையா. இந்த 3 ரெசிபியும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீக் இதை விட நல்லா ஒரு ரெசிபியோடையும் இந்த டிப்ஸோடையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். கடிதங்கள் மூலமாக தெரிவிக்கிறதா இருந்தால் விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதலாம். தொலைபேசி மூலமாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தால் 243-1055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in.